12 நாட்கள் உணவு ஒறுப்பு போராட்டம் நடத்தி வீரச் சாவடைந்த லெப்டினன்ட் கர்னல் தியாக தீபம் திலீபனின் நினைவுகளோடு திலீபனின் தியாக வேள்வியின் 6 நாள்.
12 நாளாக பசி கிடந்தான், 12 நாளாக பசி கிடந்தான், தண்ணீர் பருக மறுத்து மகன் தவம் கிடந்தான். 12 நாளாக பசி கிடந்தான், தண்ணீர் பருக மறுத்து மகன் தவம் கிடந்தான்.
அகிம்சை எனும் உயரிய ஒழுக்கத்தின்பால் இயங்குவதாக காட்டிக் கொண்டிருந்த இந்தியா தனது கோர முகத்தை காட்டியது. நல்லூரிலே 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15 தேதி அன்று 5 கோரிக்கைகளை முன்வைத்து திலீபன் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தான். ஒரு துளிநீர் கூட அருந்தாது 12 நாட்கள் அந்த தியாக வேள்வியில் மெழு அயுருகினான். அவன் நேசித்த மக்கள் அலையலையாய் அவன் முன் திரண்டார்கள். அவன் மெல்ல மெல்ல உருகி அணைந்து கொண்டு போவதைக் கண்டு துடித்தார்கள். அந்த மக்களின் துடிப்பைக் கண்டு அவனால் பேச முடியாத நிலையிலும் பேச வேண்டும் என்கின்ற துடிப்போடு அவன் பேசுகையிலே, "நான் பிறந்து விண்ணிலிருந்து அங்கே உள்ள என் நண்பர்களுடன் சேர்ந்து தமிழீழம் மலரப்போகும் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டே இருப்பேன்" என்று கூறினான். அத்தகைய நம்பிக்கையோடு பயணித்துவிட்ட அந்த வீரர்களின் நம்பிக்கை ஒருபொழுதும் தோற்றுவிடாது. பரிபூர்ண சுதந்திரத்தை எமது மக்கள் அடைந்தே தீர்வார்கள். திலீபன் போன்றவர்கள் மிக அருமையானவர்களே. ஒரு புனித இலட்சியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களை நாங்கள் வருந்திக் கொண்டு உண்ணாவிரதம் இருக்கின்றோம் என திலீபன் நல்லூரில் உண்ணாவிரத மேடையில் அவனோடு கூட இருந்த கவிஞர் வாஞ்சிநாதன் நீர் அருந்த கேட்டபோது அவரிடம் இவ்வாறு கூறினான். "உமது விடுதலைப் பயணம் அப்படிப்பட்டதுதான். எம்மை மிக கடுமையாக வருத்தித்தான் அந்த உயரிய விடுதலையை வென்றெடுக்க முடியும். அதுவே பெருமதி மிக்கதாயிருக்கும் என்பதை அவனது வாழ்க்கை எமக்கு உணர்த்துகின்றது. எந்த நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கும் அவனது இயல்பு பாரதியார் கண்ட சிட்டுக்குருவியை எண்ணம் வைக்கும் அத்துணை துடிப்பு வேகத்துடன் விசையுறத் தெரிந்தான். இந்த வேகமும் துடிப்பும் எம் ஒவ்வொருவரிலும் ஆள வேண்டும். அத்தகைய வீரனின் நினைவுகளை எடுத்து வருவதுதான் இந்த நிகழ்ச்சி."
நாயகனே நீ கிடந்தாய், நாவரண்டு நாவரண்டு நாதமணி பேச்சிழந்தாய், நெல்லை நகர் வீதியிலே நாயகனே நீ கிடந்தாய், நாவரண்டு நாவரண்டு நாதமணி பேச்சிழந்தாய், நீ கிடந்த பாயருகில் நாம் இருந்து கண்சொறிந்தோம், நேருவழி பேரனுக்கு நெஞ்சொருகம் வந்திருந்தோம், நீ கிடந்த பாயருகில் நாம் இருந்து கண்சொறிந்தோம், நேருவழி பேரனுக்கு நெஞ்சொருகம் வந்திருந்தோம், நெஞ்சுருகவில்லையடா நீ விளைக்கவில்லை, நீ சொறிந்து போனதடா நீலமுகில் கீழிறங்கி, நீ சொறிந்து போனதடா நெல்லை நகர் வீதியிலே, நாயகனே நீ கிடந்தாய். நாவரண்டு நாவரண்டு நாதமணி பேச்சிழந்தாய்.
திலீபனின் தியாக வேள்வியின் ஆறாம் நாள். அதிகாலையில் ஓர் அதிசயம் நிகழ்ந்திருந்தது. ஆம், இன்று திலீபன் காலை 5 மணிக்கு படுக்கையை விட்டு எழுந்துவிட்டார். அது மட்டுமன்றி தான் சிறுநீர் கழிக்கப் போவதாக கூறினார். அவர் இருக்கும் நிலையிலேயே படுக்கையை விட்டு எழுந்து செல்வது என்பது முடியாமல் இருந்ததால் படுக்கையிலேயே சிறுநீர் கழிக்கும் போத்தலை கொடுத்தேன். ஆனால் சிறுநீர் போகவே இல்லை. வயிற்றை வலிப்பதாகவும் சலம் போவதற்கு கஷ்டமாக இருப்பதாகவும் கூறினார். சிகிச்சையின் மூலம் கொஞ்சமாவது சிறுநீர் கழிக்க முடியும், ஆனால் அதை பற்றி பேசினாலே எரிந்து விழுவார் என்பதற்காக ஒன்றும் பேசாமல் இருந்தேன். 4-5 நாட்களாக படுக்கையிலே கிடப்பதாலும் நீர் அருந்தாமல் இருப்பதாலும் அவரது சலப்பை பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதை அவரிடம் எப்படி கூறுவது? தான் மறைவிடம் சென்று சிறுநீர் கழிக்கப் போவதாக கூறினார். அவரின் விருப்பத்துடன் அவரை கைத்தாங்களாக பிடித்து இறக்கி மேடையின் பின்பக்கம் கொண்டு சென்றோம். 15 நிமிடங்களாக வயிற்றை பொத்திக் கொண்டு மிகுந்த கஷ்டப்பட்டார். அதன்பின் ஆச்சரியப்படும் அளவிற்கு சுமார் 0.5 லிட்டர் அளவு சலம் போயிருந்தது. எனக்கு அது மிகுந்த அதிர்ச்சியை தந்தது. 5 நாட்களாக எதுவும் குடிக்காமல் இருக்கும் ஒருவரால் இது எப்படி சாத்தியமாக முடியும்? அன்று வைத்திய நிபுணர் சிவகுமார் அவர்களிடம் இது பற்றி மறக்காமல் கேட்டேன். அவர் எந்த பதிலுமே கூறாமல் மௌனமாக சிரிப்பை உதித்துவிட்டு சென்றார். அன்று மத்தியானம். எமது இதயத்துக்கு மகிழ்ச்சியை தரும் ஓர் இனிய செய்தி எனது செவிகளிலே விழுந்தபோது இனந்தெரியாத நிம்மதி என்னிடம் குடிவந்தது. கொழும்பிலுள்ள இந்திய தூதரகத்திலிருந்து ஓர் முக்கிய நபர் இன்று வரப்போகிறாராம். அவர் நமது அரசியல் பிரிவினருடன் திலீபனை பற்றி பேசப் போகிறாராம். என் பிரார்த்தனை வீண் போகாது, திலீபனின் உயிர் காப்பாற்றப்படப் போகின்றது. இந்திய தூதரகத்திலிருந்து யாராவது வருவதானால் நிச்சயமாக பிரதமர் ராஜீவ் காந்தியின் ஆலோசனைப்படிதான் வருவார்கள். அப்படி வருபவர்கள் உணர்ச்சி பொங்கும் தாய்க்குலத்தின் கண்ணீரை கண்டாவது இறங்க மாட்டார்களா? திலீபனை எண்ணி துடிதுடித்துக் கொண்டிருக்கும் விடுதலை புலிகளின் மனங்களிற்கு அந்த ஆறுதல் செய்தி நிச்சயம் சாந்தி அளிக்கத்தான் செய்யும். திலீபா, நீ ஆரம்பித்து வைத்த அகிம்சை போர் எங்களது ஆயுதங்களுக்கு மதிப்பில்லாமல் செய்யப்போகிறது போலும். உன் அகிம்சை போரினால் அப்படியொரு நிலை எமக்கு வருமானால் அதை நாம் மகிழ்ச்சியுடன் வரவேற்போம். எமக்கு மட்டும் ஆயுதங்களை தூக்கி கண்டபடி சுட்டுத்தள்ள வேண்டும் என்ற ஆசையா என்ன? 30 வருடங்களாக எமது மூத்த அரசியல் தலைவர்கள் தந்தை செல்வா தலைமையில் முயன்று முடியாத நிலையில் எமது தமிழ் சமுதாயத்தை அழிவிலிருந்து காப்பாற்றத்தானே வேறு வழியின்றி ஆயுதம் ஏந்தினோம். நாம் அகிம்சைக்கு எதிரானவர்கள் அல்லர். ஆனால் நம் எதிரி அகிம்சையை பற்றி ஒன்றுமே தெரியாதவன். அவனுக்கு அது புரியாதது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கத்தியும் துப்பாக்கியும் தான். ஒருவன் கத்தியையும் துப்பாக்கியையும் தன் பலமாக எண்ணும் போது அவன் எதிரில் நிற்பவனால் என்ன செய்ய முடியும்? நீண்ட கசப்பான அனுபவங்கள்தான் எமது கரங்களில் துப்பாக்கிகளை தந்தன. 1948 இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக கூறப்படும் நாளிலிருந்து சிங்கள இனவாதிகளால் தமிழர்கள் காலத்துக்கு காலம் அளிக்கப்பட்டு வருகின்ற கொடுமை எப்பொழுது முடியும்? தங்கத் தமிழர்கள் வாழ்வில் பொங்கும் மகிழ்வும் பூரிப்பும் எப்போது மலரும்? அண்ணல் காந்தி அகிம்சை போரிலே வெற்றி கண்டார் என்றால் அதற்கு அவர் கையாண்ட அகிம்சை போராட்டங்கள் மட்டும் காரணமல்ல. காந்தியின் போராட்ட தளம் இந்திய மண்ணிலே இருந்தது. காந்தியின் போராட்ட தளத்திலே மனிதநேயம் மிக்க ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். ஆகவே அகிம்சையை புரிந்து கொள்வதற்கு அந்த வெள்ளைக்காரர்களால் முடிந்தது. ஆனால் நமது மண்ணில் அப்படியா? எத்தனை சந்தர்ப்பங்களில் நமது தலைவர்கள் குண்டாந்தடிகளால் தாக்கப்பட்டிருப்பார்கள்! எத்தனை இனக்கலவரங்களில் நமது இனத்தலைவர்களின் தலைகள் வெட்டப்பட்டு தார் பீப்பாக்களுக்குள் போடப்பட்டிருக்கும்! எத்தனை பெண்கள் தம் உயிரினும் மேலான கற்பை இழந்திருப்பர்! அப்போதெல்லாம் நாம் ஆயுதங்களையா தூக்கினோம்? அகிம்சை, 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 இந்த வார்த்தைகள்தான் எங்கள் தாரக மந்திரமாக இருந்தது. இந்த தாரக மந்திரத்தை தூக்கி எறிந்துவிட்டு எமது கைகளிலே ஆயுதங்களை தந்தவர்கள் யார்? நாமாக பெற்றுக்கொள்ளவில்லை, அவர்களாக தந்தார்கள். மாறி மாறி ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசுகள்தான் தந்தன. தலைவர் பிரபாகரின் பின்னே 1000 வேங்கைகள் அணிதிரண்டு நிற்பதற்கு காரணம் யார்? சிங்கள பேரினவாதம்தான்.
எச்சிலை விழுங்கவும் மறுத்தாயே, உன்னை பச்சிலை போலே கொடுத்தாயே, மரணத்தை அருகினில் அழைத்தாயே, அது திகைத்திட உயிரினை அளித்தாயே, அகிம்சையின் பொய் முகம் உடைத்தாயே, அகிம்சையின் பொய் முகம் உடைத்தாயே, புது அறவழி சரித்திரம் படைத்தாயே, புது அறவழி சரித்திரம் படைத்தாயே. மூச்சிழுக்கும் நேரமில்லா உன்முகமே ஞாபகம், காற்றலைகள்
இன்று காலையிலிருந்து நல்லூர் கந்தசாமி கோவிலில் திலீபன் பெயரில் நூற்றுக்கணக்கான அர்ச்சனைகள் செய்யப்பட்டு அவை பொதுமக்கள் மூலம் மேடைக்கு வந்த வண்ணம் இருந்தன. பிற்பகல் 3 மணியிலிருந்து யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு வெளியிலிருந்து சனங்கள் பஸ்களில் வந்து குவியத் தொடங்கினர். எங்கே பார்த்தாலும் மக்கள் அலைகள்தான். தளபதி கிட்டு அண்ணாவின் தாய் திலீபனை வாரி அணைத்து உச்சி முகர்ந்து அழுத காட்சி என் நெஞ்சை தொட்டது.
துரோகிகளினால் வீசப்பட்ட வெடிகுண்டினால் தன் மகன் ஒரு காலை இழந்தபோது அந்த தாய் கூறிய வார்த்தைகள் இன்னும் என் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு கால் போனால் என்ன, இன்னும் ஒரு கால் இருக்கு, இரண்டு கை இருக்கு, அவன் கடைசி வரையும் போராடுவான். இதுதான் அந்த தாயின் வார்த்தைகள். போர் முனையில் தன் மகனின் மார்பில் வேல் பாய்ந்திருப்பதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்ட வீர தமிழ்தாயின் கதையை இது எனக்கு நினைவூட்டியது. உதவி இந்திய தூதுவர் திரு கென் அவர்கள் விமானம் மூலம் பலாலிக்கு வந்து விட்டாராம். அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திரு அண்டன் பாலசிங்கமும் மாத்தையாவும் போயிருக்கின்றனர் என்ற செய்தி ஸ்ரீவந்து சொன்னபோது மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தேன். திலீபனுக்கும் அதை தெரிவித்தேன். திலீபன் சற்று தெளிவாக இருந்தார். பேச்சுவார்த்தை முடிந்து அதில் சாதகமாக முடிவு கிடைக்குமானால் உண்ணாவிரதத்தை நிறுத்திவிட்டு திலீபனை யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்க வேண்டும். அங்கே அவசர சிகிச்சை பிரிவில் அவருக்கு வேண்டிய சிகிச்சைகளை உடனடியாக அளிக்க தொடங்கினால் 2-3 நாட்களில் திலீபன் வழக்கம் போல் எழும்பி நடக்கத் தொடங்கிவிடுவார். இப்படி எனக்குள்ளேயே கணக்கு போட்டுக் கொண்டேன். இயக்க உறுப்பினர்கள் திலீபனுடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவரை சந்திக்க வந்த மகளிர் அமைப்பு உறுப்பினர்கள் தம்மை கட்டுப்படுத்த முடியாமல் விம்மி விம்மி அழுதது என் நெஞ்சை தொட்டது. தளபதி சூசை, பிரபா, ரகு அப்பா, தளபதி புலேந்திரன், தளபதி ஜோனி போன்றோர் கண்கலங்கி திலீபனின் தலையை வருடி பேசிவிட்டு சென்றார்கள்.
தலைவரின் நெஞ்சினில் நிலைத்தாயே, பிறக்கும் ஒவ்வொரு உயிரிலும் கிளைத்தாயே, விடுதலை தாகத்தை விதைத்தாயே, ஈன துரோகத்தை துணிவுடன் எதிர்த்தாயே, தமிழின பெருமையாய் எழுந்தாயே, தமிழின பெருமையாய் எழுந்தாயே, உயிர் தந்ததில் வான்வரை உயர்ந்தாயே, உயிர் தந்ததில் வான்வரை உயர்ந்தாயே.
அவர்கள் போனதும் திலீபன் என்னை அழைத்தார்.
பார்க்க வேணும் போல இருக்கு
என்று மெதுவாக கூறும்போது அவர் முகத்திலே ஏக்கம் படர்ந்திருந்தது. ஒரு கணம் எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கிட்டண்ணா, குட்டிச்சிறிய ஐயர், இவர்கள் எல்லோரும் இந்தியாவில் இருக்கின்றனர். திலீபனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் தவித்தேன். கிட்டு அண்ணரை இந்தியாவில் தெரியும், ஆனால் இந்த நிலையில் கிட்டு அண்ணாவை காண விரும்பியது நியாயம்தான். இரவு வெகு நேரம் வரை பேச்சுவார்த்தையின் முடிவு வரும் 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 என்று பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அது வரவே இல்லை. இன்று மாலை ஸ்ரீலங்கா நவ சமாச கட்சி தலைவர் திரு வாசுதேவ நாணயக்காரா மற்றும் அவரது கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்து திலீபனை பார்த்துவிட்டு செல்கின்றார்கள். இரவு வெகு நேரம் வரை எனக்கு தூக்கமே வரவில்லை. ஆனால் திலீபன் தன்னை மறந்து நன்றாக உறங்கினார். அப்பொழுது அவருடைய நாடி துடிப்பு 120, சுவாசத்தின் துடிப்போ 22.
காற்றலைகள் உன் பெயரை, காலம் எச்சிலை விழுங்கவும் மறுத்தாயே. உன்னை பச்சிலை போலே கொடுத்தாயே. மரணத்தை அருகினில் அழைத்தாயே. அது திகைத்திட உயிரினை அளித்தாயே. அகிம்சையின் பொய் முகம் உடைத்தாயே. அகிம்சையின் பொய் முகம் உடைத்தாயே. புது அறவழி சரித்திரம் படைத்தாயே. புது அறவழி சரித்திரம் படைத்தாயே. மூச்சிழுக்கும்
நீங்கள் இதுவரை லெப்டினன்ட் கர்னல் தியாகி திலீபனின் 6ஆம் நாள் நினைவலைகளை கேட்டீர்கள். வழங்கியவர் உங்களில் ஒருவன் அன்டன் ஃபீலிக்ஸ்.
உரழுவில் பூத்த கோடி வேறிழந்தது எங்கள் ஊரில் உள்ள கண்கள் எல்லாம் நீரிழந்தது. உரழுவில் பூத்த கோடி வேறிழந்தது எங்கள் ஊரில் உள்ள கண்கள் எல்லாம் நீரிழந்தது. போரெடுத்து வந்த படை தேரிழந்தது. வீர பிள்ளையினால் பாரதத்தின் தோடு நின்றது. போரெடுத்து வந்த படை தேரிழந்தது. வீர பிள்ளையினால் பாரதத்தின் தோலுடிந்தது. ஊரழுவில் பூத்த கோடி வேறிழந்தது. தேரசையும் வீதியிலே ஊர் குவிந்தது. எங்கள் செல்வமே உன் பட்டினியால் ஊர் மெலிந்தது. தேரசையும் வீதியிலே ஊர் குவிந்தது. எங்கள் செல்வமே உன் பட்டினியால் ஊர் மெலிந்தது. பாரதத்தின் பேருரைக்க நாயறிந்தது. பாரதத்தின் பேருரைக்க நாயறிந்தது. திலீபன் பாடையிலே ஏறி வர போரெழுந்தது. திலீபன் பாடையிலே ஏறி வர போரெழுந்தது. ஊரழுவில் பூத்த கோடி வேறிழந்தது. பன்னிரண்டு நாளிருந்து அவனுருகினான். நாங்கள் பார்த்திருக்க மேடையிலே கண் சொருகினான். பன்னிரண்டு நாளிருந்து அவனுருகினான். நாங்கள் பார்த்திருக்க மேடையிலே கண் சொருகினான். விண்ணடிந்து விழுந்ததையா தலையிலே. விண்ணடிந்து வீழ்ந்ததையா எம் தலையிலே. அந்த வீரனுடல் கையளித்தோம் சுதுமலையிலே. அந்த வீரனுடல் கையளித்தோம் சுதுமலையிலே. ஊரழுவில் கோடி வேறிழந்தது.
குன்றெனவே நின்றிருந்த கோபுரத்து தீபம் தன் குடலிழந்தும் விடுதலைக்காய் ஆடி நின்ற தேகம் குன்றெனவே நின்றிருந்த கோபுரத்து தீபம் தன் குடலிழந்தும் விடுதலைக்காய் ஆடி நின்ற தேகம் பண்ணெடுத்து பாடுகின்றோம் பார்த்திபனே பண்ணெடுத்து பாடுகின்றோம் பார்த்திபனே கேளாய் நீ பாலருந்த தாய் மடியில் மீண்டொரு கால்வாராய் நீ பாலருந்த தாய் மடியில் மீண்டொரு கால்வாராய் குரழுவில் பூத்த கோழி வேறிழந்தது எங்கள் ஊரில் உள்ள கண்கள் எல்லாம் நீரிழந்தது போரெடுத்து வந்த படை தேரிழந்தது வீர பிள்ளையினால் பாரதத்தின் தோடு விழுந்தது போரெடுத்து வந்த படை தேரிழந்தது வீர பிள்ளையினால் பாரதத்தின் தோடு விழுந்தது போரழுவில் பூத்த கோடி வேறிழந்தது